இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையிலே உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. அந்த உயிர்த்தெழுதல் வரிசையிலே பலவிதமான காரியங்களை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் 1000 ஆண்டு ஆட்சிக்கு பின்பதாக உயிர்த்தெழுகிற காரியத்தில் மோட்சத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் இடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்கள் யார் என்கிறதை நாம் சிந்திப்போம். ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கி பேசுகிற தலைப்பு கிறிஸ்தவ மதத்தில் எந்த ஊழியக்காரனும் பேசாத தலைப்பு, இதுவரைக்கும் கேள்விப்படாத தலைப்பு. ஸ்தோத்திரம். தானியேல் 12:1-3 வார்த்தையில் வாசிப்போம். தானியேல் 12:1-3. போதும். இதில் நாம் 3 இருக்கிற ஞானவான்கள் ஆகாயத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசமாக இருப்பார்கள். இது யாருன்னு கேட்டிங்கன்னா 144,000 பேர். இவங்க எல்லாருமே முதலாம் உயிர்த்தெழுகளே உயிர்த்தெழுகிறவர்கள். ரெண்டாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுது யாருன்னு கேட்டிங்கன்னா மரித்தவர்கள். ஆதாம் முதல் 1000 ஆண்டாச்சு கடைசி வரைக்கும் மரிச்சிருக்கிற எல்லா ஜனங்களும் இரண்டாம் உயிர்த்தெழுதலை உயிர்த்தெழுவார்கள். அதில் நித்திய ஜீவனுக்கு போகிறவங்கள முதல்ல பிரித்து எடுத்துருவார் ஆண்டவர். அதுக்கப்புறம் நித்திய நரகத்துக்கு போகிறவங்கள ஆண்டவர் பிரித்து எடுத்துருவார். இதுக்கு இடையில் யார் இருக்காங்கன்னா நித்திய நிந்தைக்கு ஆளானவர்கள். ஒன்று நித்திய ஜீவனுக்கு போகிறவங்க, இன்னொன்று நித்திய இகழ்ச்சிக்கு போகிறவங்க, இன்னொன்று நித்திய நிந்தைக்கு போகிறவங்க. நித்திய நிந்தை அப்படின்னு ஆங்கில வேதாந்தத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா நித்திய அவமானம், ஷேம். அது யார், அது என்ன நித்திய அவமானம்? அப்படி அவமானத்துக்கு ஆளாகிற அநேக ஆட்கள் இருக்காங்க. வெளிப்படுத்தல் 20:1-3. போதும். அப்போ இப்போ பூமியில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா சாத்தான் வந்து யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ இந்த நிலைமை மாறி உபத்திரவ காலத்தில் வந்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து பரிசுத்தவான்களையும் தேவனுடைய முத்திரையை தரித்தவர்களையும் உபத்திரவப்படுத்துவதற்கு அவன் வந்து ரொம்ப துணிகரமாக இருந்து அந்த மாதிரி வெறி கொண்டு இருப்பான். ஆனால் 1000 ஆட்சி தொடங்கும்போது அவனை பாதாளத்தில் தள்ளி அவனை முத்திரை போட்டாச்சு. ஆனால் பாதாளத்தில் தள்ளி முத்திரை போட்டோன்னே 1000 ஆண்டாச்சு ஜனங்களை தொந்தரவு பண்ண மாட்டான். ஆனால் பாதாளத்தில் போய் என்ன பண்ணுவான், தொந்தரவு பண்ணுவான். பாதாளத்தில் இருக்கிறது யாருன்னா இன்னும் வந்து உயிர்த்தெழுதலுக்கு வராமல் இருக்கிற அநேகம் பேர் இருக்காங்க பாதாளத்தில். அப்படின்னா பாதாளத்தில் வந்து ஆதாம் முதல் 1000 ஆண்டாச்சு கடைசி வேற மறிக்கிற நீதிமான்கள், நீதிமான்கள்னா மனுஷ நீதியை செய்து மரித்தவர்கள் அப்படின்னா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள், தேவ நீதியினால் மறித்து உயிர்த்தெழுகிறவர்கள். அப்போ பாதாளத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மனுஷ நீதியினை செய்து மறித்தவர்கள். அது வந்து எல்லா மதங்கள்லேருந்து இருக்கலாம், ஆனால் அவங்க தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிப்பார்கள், பைபிளை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர்கள் இந்து விக்கிரகங்களை பின்பற்றி தங்களுக்குன்னு ஏதாவது ஒரு உருவ வழிபாடுகளை வைத்து அதன் மூலம் தேவனை தேடியிருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளுடைய அடையாளம் எல்லாமே, அல்லது அவங்க நீதியை செஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுடைய நீதி 1000 ஆண்டாச்சு முடிஞ்சு வருகிற நியாய தீர்ப்பிலே அவருடைய நீதி வெளிப்படும். அப்போ 1000 ஆண்டாச்சு முழுவதும் பாதாளத்தில் சாத்தான் என்ன பண்ணுவான், ஆட்சி பண்ணுவான். பூமியில் வந்து 144,000 பேர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே பாதாளத்தில் சாத்தானுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கும். அது பாதாளத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் அந்த சாத்தானுடைய ஆட்சிக்கு கீழ் அடங்க வேண்டும். அந்த 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சு வரும்போது அவங்க பாதாளத்தில் இருக்கிறவருடைய நீதிக்கிரியைகள் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத அவங்களுடைய நன்மை தீமை கிரியில் நியாயத்தீர்ப்பில் வந்து நாம் காண முடியும். 1 கொரிந்தியர் 5:1-5 புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம் ஒருவன் என்ன பண்றானா ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறான் தகப்பனுடைய மனைவியா யாரு அப்பா சரி இதனுடைய அர்த்தம் யாருக்காவது தெரிஞ்சிருக்குதா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு ஆவிக்குரிய நிலைமையில பேசுறாரு இந்த மாதிரி செய்தவங்களை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருக்கிற ஜனங்களை பார்த்து ஞானார்த்தமாக பேசுகிறாரு. முதலாவது தகப்பண்ண யாரு? தகப்பண்ணா முற்பிதாக்கள், தகப்பண்ணா முற்பிதாக்கள். தகப்பனுடைய மனைவி சபை இல்லை, அன்னைக்கு சபை இல்லையே. தகப்புடைய மனைவின்னு சொன்னால் முற்பிதாக்களுக்கு கொடுத்த பிரமாணங்கள் அதான் தகப்பனுடைய மனைவி, நியாயப்பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதுக்கப்புறம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிந்ததுக்கப்புறம் நியாயப்பிரமாண நீதியிலிருந்து வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கிற தேவநீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சமயத்தில், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவநீதியை அநேகர் பெற்றுக்கொள்ளாமல் திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் நியாயப்பிரமாணத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்படின்னா நியாயப்பிரமாண நீதினால் நீதிமான் ஆகணும்னு சொல்லி அநேகர் விரும்புகிறாங்க. ஆமாம், ஒருவன் வந்து பழைய ரசத்தை குடித்ததுக்கப்புறம் புது ரசத்தை கொடுத்தா அந்த புது ரசம் வந்து அவனுக்கு வந்து கசக்கு நல்லா இருக்காது. பழசை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பழசை நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அப்படி வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் மூலம் தேவநீதியை பெற்றுக்கொள்ளுகிற காலத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் பழைய ஏற்பாட்டுடைய அல்லது நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக விரும்புகிறார்கள். அப்போ இவங்களை பார்த்து தான் அப்போஸ்தலன் பவுல் ஞான அர்த்தமாக சொல்கிறாரு, உங்களிலே தகப்பனுக்கு கொடுத்த பிரமாணத்தை பின்பற்றி இருக்கிறவர்கள் இன்றைக்கு சபையில் இருக்காங்க. அப்போ இவங்களை என்ன பண்ணணும்னா, இவங்களுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படி, இவங்க ஆவி ரட்சிக்கப்படணும், இவங்களுடைய சரீரம் அழிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் அழிவுக்காக அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாளிலே ரட்சிக்கப்படும்படி, ஆவி ரட்சிக்கப்படணும், ஆனால் சரீரம் அழிவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுன்னா, சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும். சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுறான், அவன் சரீரத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். ஆ ஆமாம், அது பாதாளத்தில் போய் இருந்து வெளியில் வரும்போது தான் தெரியும் சாத்தான் சரீரத்தில் என்ன பண்ணுறான்ட்டு. அதை பூமியிலையும் நாம் பார்க்கலாம். ஆஹா, பாதாளத்தினுடைய கிரியைகள் நிறைய வெளியே வரும்போது என்ன நடக்கும்? இப்போ பாதாளம்னா என்ன, இருதயத்தை வந்து நிறைய பேர் பாதாளமாக மாற்றிடுவாங்க. பாதாளம்னா என்னன்னா, எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. ஆஹா, வயிறு வந்து சாப்பாடு, சாப்பாடு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு நம்பிடும். பாதாளம் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. ஆமாம், பொருளாசை, எவ்வளோ பொருள் இருந்தாலும் பத்தாது. அப்படி வந்து அநேகம் பேர் வந்து தங்களுடைய இருதயத்தை இருதயமாக வச்சிருக்காம பாதாளமாக மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சரீரம் உருவலையும், அதுக்கப்புறம் அவங்களுடைய முகரூபம் மாறும். முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இருதயம் வந்து பாதாளமாக இருக்குதா இருதயமாக இருக்குதான்ட்டு தெரியும். அப்போ வந்து இருதயம் சுத்தமாக இருந்தால் முகம் தெளிவாக இருக்கும், பூமியிலே தெரியும். இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் பாதாளத்துக்கு போகும்போது, பாதாளத்தினுடைய ஆட்சி முடிஞ்சு வெளியில் வரும்போது முகரூபம் முழுதும் மாறிடும். அப்படின்னா அக்னி நரகத்திலேருந்து இவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், ஆனால் சரீர ரட்சிப்பு கிடைக்காது. சரீர ரட்சிப்புனா தேவனுடைய ரூபமும் சாயலுமாக இருக்கிறது தான் சரீர ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் அந்த வருகிற தேவ நீதினால் மட்டும்தான் ஆவியினால் ரட்சிப்பும் சரீர ரட்சிப்பும் கிடைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றாமல் நியாயப்பிரமாணத்தின்படி அல்லது மனசாட்சியின்படி வாழ்கிற எல்லாருக்குமே ஆவி வந்து அக்னி நரகத்திலேருந்து ரட்சிப்படைஞ்சிடும். ஆனால் சரீரம் எந்த உருவங்களை பின்பற்றி அல்லது எந்த விக்கிரகங்களை பின்பற்றி அதன் மூலம் தேவனை ஆராதித்தார்களோ அந்த விக்கிரகங்களுடைய சாயல் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாரு, இவனை வந்து சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணுங்கிறாரு. அப்போ மரணத்துக்கு பின்பதாக பாதாளத்தில் போய் இருக்கும்போது அவன் தேவநீதி செஞ்சுருக்கானா மனுஷ நீதியில் நடந்திருக்கானாங்கிறது அங்கே பாதாளத்தில் போகும்போது அதை கண்டுபிடிச்சிடலாம். யோபு 18:5-15 யோபு 18:5-15 யோபு 18:5-15 இல்லை, யோபு 18:5-15
அவன் புதிகாலை பிடிக்கும் பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுப்பிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலை பண்ணும். அவன் பெலனை பட்டினி தின்று போடும். அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். அது அவன் அங்கத்தின் பழத்தை பட்சிக்கும். பயங்கரமான மரணமே அவன் அவயங்களை பட்சிக்கும். அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படும். அது அவனை ராஜாவினிடத்தில் துரத்தும்.
பயங்கரமான
ராஜாவினிடத்தில் துரத்தும்.
பயங்கரமான ராஜாவினிடத்தில் துரத்தும்.
ராஜாவினிடத்தில் துரத்தும். அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும்.
போதும். துன்மார்க்குடைய விளக்கு அணிந்து போம் அப்படின்னா, அவன் இத்தனை நாளாக இருந்து அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு சொல்கிறதுல எல்லா நக்கிரிகளும் ஒன்றும் இல்லாமல் போகும். அவனுடைய கூடாரத்திலே வெளிச்சம் அந்தகாரப்படும். இப்படியெல்லாம் வந்து வந்து பல காரியங்கள் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? அவனை பயங்கரமான மரணம் அவன் அவயவங்களை பட்சிக்கும். அவனை பயங்கரமான ராஜாவின் இடத்திலே துரத்தும். பயங்கரமான ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா லூசிபர். 1000 ஆண்டு ஆட்சியில் அநேகருக்கு பயங்கரமான ராஜாவாக இருப்பார். பயங்கரமான ராஜானா முகரூபம் அப்படியே செதஞ்சு போயிடும். தேவனுடைய ரூபம் சாயலுமாக பாதாளத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. ஆனால் பாதாளத்திலேருந்து வெளியில் வரும்பொழுது அவனுடைய முகரூபம் அவருடைய நீதியின் கிரியில் தகுந்த மாதிரி மாறி உயிர்த்தெழுதலில் அநேக சாயல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாயலில் எல்லாத்துக்கும் மிருக சாயல் தான் கிடைக்க போகுது. எந்த விக்கிரகங்களை வழிபட்டு ஆண்டவரை தேடினாங்களோ அந்த விக்கிரகத்தினுடைய சாயல் அநேகமாக கிடைக்கும். ஏன்னா தேவனை நேரடியாக தேடாமல் ஒரு விக்கிரகத்தின் மூலம் தேடினபடியினால் அந்த விக்கிரகத்தினுடைய சாயலை தான் அவங்க அடைய போகிறாங்க. முகம் மட்டும் மாறி போயிடும், மற்றதெல்லாம் சரீரமெல்லாம் அப்படியே இருக்கும். முக ரூபம் மட்டும் மாறி போயிடும். ஏதோ ஒரு மாதிரியான உயிர்த்தெழுதலில் அந்த சாயல்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. உயிர்த்தெழுதலில் அந்த மாதிரி சாயல்கள் இருக்குது. அது அவங்கவுங்க நீதி கிரிய தகுந்த மாதிரி அது மாறுபடும். அப்போது பயங்கரமான ராஜாவின் இடத்துல துரத்தும். அது அவனுடைய அவயவங்களை பட்சிக்கும். கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். கந்தகம்னா என்ன யாருக்கு தெரியும்? கந்தகம்னா தீ எரியும் போது கந்தகத்தை போட்டால் தீ வந்து இன்னும் அதிகமாக எரியும். ஆனால் இங்கே வந்து வெறும் கந்தகத்தை மட்டும்தான் அவனுடைய வாசஸ்தலத்தில் தெளிக்கிறது. வாசஸ்தலம்னா அவனுடைய சரீரத்தில் சரீரத்தில் கொப்பளம் சொல்லலாம், அல்லது எரிமந்தமான கொப்பளம், அல்லது அந்த மாதிரி தீ புண்ணு உருவாகிற மாதிரி இருக்கிற காயங்கள். அப்படி வந்து உடம்புல அந்த கந்தகம் படும்போது அந்த சரீர அவயவங்களை அப்படியே மாற்றி எடுத்துரும். யோபு 14:7-13. யோபு 14:7-13. போதும். இங்கே உயிர்த்தெழுதல் எப்போ நடைபெறும்னு எழுதியிருக்குதுன்னா, ஆனால் முதல்ல வாசித்து பார்த்தா மனுஷன் செத்தானா அதுக்கப்புறம் அவனுக்கு உயிர் வர்றதில்லை, உயிர்த்தெழுதல் கிடையாது, அவனுடைய அடையாளம் ஒன்றும் மறக்கப்படுறதில்லை, செத்தான் செத்ததோடு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி அந்த வசனத்தில் தெரியும். ஆனால் திருப்பி பின்னால் இருக்கிற வசனத்தில் வாசித்தா மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதில்லை, நித்திரை தெளிந்து வைக்கிறதும் இல்லை. அப்படின்னா மனுஷனுடைய உயிர்த்தெழுதல் எப்போ நடைபெறும்னா வானமும் பூமியும் ஒளிந்து போனதுக்கு பின்பாகத்தான் மனுஷனுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். செத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதில்லை. அப்படின்னா வானங்கள் ஒளிந்து போயாச்சுன்னா அவன் எழுந்திருப்பான். அநேகர் இந்த வசனத்தை படிச்சுட்டு உயிர்த்தெழுதல் இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் கவனமாக பார்த்தா போதும், வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனதுக்கு அப்புறம் மனுஷன் உயிர்த்தெழுதல் நடைபெறும். அதனால யோபு சொல்கிறாரு, நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து வானமும் பூமியும் ஒழிந்து போனதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் நடைபெறும். அந்த உயிர்த்தெழுதலில் அவருடைய நீதிக்கிரியல் வெளிப்படும். வெளிப்படுத்தல் 20:10-15 வரை. ஆண்டாச்சு முடியும் போது என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் முதலாவது சாத்தானை பிடிச்சி அக்னி நேரத்தில் போட்டுறாரு. அப்பதான் இவங்களெல்லாம் நியாயம் தீர்க்க முடியும். ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டு இருப்பான். அதனால முதல்ல பிடிச்சவனை அக்னி நேரத்தில் போட்டுறது, அதுக்கப்புறம் இந்த பாதாளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வெளியே கொண்டு வர்றது. மறிச்சவங்க எல்லாரும் பாதாளத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் வரிசையாக நியாயம் தீர்க்கும் போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுது, அதில் மரித்தோர் தங்கள் நீதியின் கிரியின்படி நியாய தீர்ப்பு அடைகிறாங்க. அப்போ ஆதாம் முதல் மரிச்சிருக்கிற எல்லாரும் 1000 ஆண்டாட்சியில் கொஞ்சம் பேர் மரிப்பாங்க, விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் 1000 ஆண்டாட்சியில் மரணங்கள் இருக்கும். ஆனால் கடலில் காணாமல் போனவங்க சமுத்திரத்தில் மரணம் அடைந்தவர்கள்னா அதிகமான தத்துவ சாஸ்திரங்களை படித்து அதன்படி நடந்து அதனால் நிறைய பேர் தங்களுடைய ஜீவனை போக்கியிருப்பாங்க. அப்படின்னா ஆண்டவர் வந்து ஆண்டவரை தேடுறதுக்கு நிறைய சாஸ்திரங்களை படித்து ஞானியாக இருந்து எந்த விக்கிரகத்தையும் வணங்காமல் ஆண்டவரையும் வணங்காமல் தங்களுடைய ஞானத்திலேயே போய் போய் வயசாகி செத்தவங்க. அப்படி வந்து எல்லாரும் அவங்க அவங்களுடைய கிரியின்படி நியாயத்திற்கு படைகிறாங்க. சோத்திரம் 1 Corinthians 15:35 35-44 ஆ போதும் போதும் போதும். இப்போ உயிர்த்தெழுதலில் எத்தனை வகையான சாயல் கிடைக்க போகுது? எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க உயிர்த்தெழுதுன்னா இதே மாதிரி நம்ம உயிர்த்தெழுதுருவோம், தேவனுடைய ரூபம் சாயலும் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மாதிரியாக இருக்கார், இயேசு கிறிஸ்து போல் நாம் எல்லாரும் ஆமாம் எழுந்திருப்போம். அவர் வந்து 10,000களில் சிறந்தவராக இருந்தார், அதே மாதிரி நாமளும் 10,000களில் சிறந்தவங்களாக நாம் உயிர்த்தெழுவோம்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்திலும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஆனால் உயிர்த்தெழுதலாம் தெரியும் என்ன சாயலில் வெளிப்படுறாங்கட்டு. ஆமாம், என்னென்ன சாயல் இருக்குது தெரியுமா? அது கரெக்டு, அது புரியுது. சாயல் இப்போ எல்லா மாம்சமும் ஒரு வித மாம்சமும் அல்ல. 39 வசனம், நாலு வகையான மாம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய மாம்சம், மிருகனுடைய மாம்சம், மச்சங்கள். மச்சங்கள் என்ன? மீன்கள், கடல்வாழ் ஜீவராசிகள். மிருகங்களுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேற. ஆமாம், இதே மாதிரிதான் உயிர்த்தெழுதலையும் அவங்களுடைய சரீரம் இருக்கும். உயிர்த்தெழுதல்லையும் இவங்களுடைய மாம்சம் அந்த மாதிரி தான் இருக்கும், சாயல் அந்த மாதிரி தான் இருக்கும். சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு. அப்படின்னா 144,000 பேருடைய ஊழியத்தில் அந்த 144,000 பேருடைய மகிமை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமாக இருக்கும், விசேஷமாக இருக்கும். அப்படின்னு அவங்களுக்குள்ளேயும் அவங்க நீதிக்கு தகுந்த மாதிரி அது வெளிச்சங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், வித்தியாசம் இருக்கும். இது வந்து வானத்துக்குரிய மேனிங்கிறது 144,000 பேருக்குள்ளேயே அநேக வித்தியாசங்கள் காணப்படும். பூமிக்குரிய மேனினா அதெல்லாம் 1000 ஆண்டு ஆட்சியில் இருக்க ஜனங்கள், அதே மாதிரி 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சு புதிய வானம் புதிய பூமிக்குள்ளே போகிற ஜனங்களுக்கு அது பூமிக்குரிய மேனி. இப்போ எப்படி 1000 ஆண்டு ஆட்சிக்குள்ளே பிரவேசித்து 1000 ஆண்டு ஆட்சி முழுவதும் வாழ்ந்து 1000 ஆண்டு ஆட்சி கடைசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கும், இதே மாதிரி எல்லா காரியமும் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதிய வானம் புதிய பூமிக்கு போவாங்க. புதிய வானம் புதிய பூமிக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். பூமி வந்து 50,000 வருஷம் நடக்கும், ரைட்டு. அதுக்கப்புறம் நித்திய என்னென்னா வசனம் சொல்லுது நித்திய ஜீவனுங்கிறாரு, நித்திய நித்தியமாக நாம் இருக்க போகிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ நித்தியம்னா அது 50,000 வருஷத்துக்கு தான். 50,000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? அது கரெக்டு, 50,000 வருஷத்துக்கு அப்புறம் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறவனுடைய நிலைமை என்ன? அதான் நித்தியம் அப்பா, நல்லா பிரகாசிக்கிறதெல்லாம் கரெக்டு. புதிய வானம் புதிய பூமி 50,000 வருஷம், அதுக்கப்புறம் மனுஷனுடைய நிலைமை என்ன? அது எப்படி? அது எங்க எந்த வசனத்தில் சொல்லுது? நானும் சொல்லியிருக்க மாட்டேன். 50,000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா விடிவெளி நட்சத்திரத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்கிறாரு இல்லையா. ஒரு உனக்கு அவனுடைய பெயர் எழுதப்பட்ட கல்லை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரதிபலனை கொடுக்குறாரு. அப்படி வந்து எல்லா ஆட்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம், பூமி மாதிரியே இருக்கிற ஒவ்வொரு கோள்கள், நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கோள்கள், அங்கே போய் மனுஷன் அந்த கோள்களில் இருந்து பழகி பெருகுவான். ஆமாம், 1000 ஆண்டாச்சு மாதிரி தான் புதிய வானம் புதிய பூமியோ. புதிய வானம் புதிய பூமி முடிஞ்சேன்னா திரும்பவும் நட்சத்திரங்களில், நட்சத்திரங்களில் போய் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நட்சத்திரம் ஆண்டவர் கொடுப்பாரு. அவர் நட்சத்திரத்தில் போய் பழகி பெரிய அந்த நட்சத்திரத்தை நிரப்புவாங்க. அதெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மரணத்தை காணாமல் ஆயிரம் ஆண்டாட்சிக்குள்ள நேரடியாக பிரவேசிக்கிறவங்க ஆயிரம் ஆண்டுக்குள்ள போறாங்க.
ஆமா,
சாகாம இருக்கணும். ஆயிரம் ஆண்டாட்சியில சாகாம இருந்து இல்ல, ஆயிரம் சாகாம இருந்தா போதும், சாகாம இருந்தா போதும். சாகாம இருந்து ஆயிரம் ஆண்டாட்சிகள் போயிட்டாங்கன்னா அப்புறம் ஆயிரம் ஆண்டாட்சி முடிஞ்சனா புதிய வானம் புதிய பூமிக்குள்ள போயிடுவாங்க. அப்படியே இருக்கிற நிலைமையிலேருந்து அப்படியே தேவனுடைய பிரமாணத்தை, இல்லை அப்படியே தேவனுடைய பிரமாணத்தை கை கொண்டா போதும். சாகாம மட்டும் இருக்கணும் அவ்வளோதான், செத்துட்டான்னா அவனுக்கு வாய்ப்பு
இல்லை.
இருக்கணும் ஆச்சுங்களா. ஆயிரம் ஆண்டாட்சிக்குள்ள போறதுக்கு அதே மாதிரி தான். அதெல்லாம் செத்த பரிசுத்தவான்கள் ஆயிரம் ஆண்டாட்சிக்கு முன்னால உயிர் அடைஞ்சிருவாங்க. நிறைய பேர் செத்தவங்க மற்றவங்கெல்லாம் ஆயிரம் ஆண்டாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உயிர் தழுதல்லாம் பங்கடைவாங்க. ஆனால் ஆயிரம் ஆண்டாட்சிக்குள்ள போறதுக்கு அது வந்து ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு. வசனத்தை கேட்டவங்களுக்கு அதில் பங்கு கிடையாது, வசனத்தை கேட்டவங்களுக்கு அதில் பங்கு
இல்லை.
அதனால 50,000 ஆட்சி முடிஞ்ச உடனே திரும்பியும் நட்சத்திரங்களுக்குள்ள ஸ்டார் ஏஜ், அதுக்கு பேர் ஸ்டார் ஏஜ். அப்படின்னா ஆதாம் வந்து பாவம் செய்யாமல் இருந்தால் அவனுக்கு எப்படி குழந்தைய பிறந்திருக்குன்னா அதை புதிய வானம் புதிய பூமியில் பார்க்கலாம். அதுக்குள்ளே போகிற சாகாமல் இருக்கிறவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம், செத்தவங்கெல்லாம் போச்சு அவ்வளோதான், செத்தவங்களுடைய அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், அதெல்லாம் தாக்கு பிடிச்சி நிற்கணும்.
ஆமாம்,
அவ்வளோதான். பாதியில் செத்தாச்சுன்னா ஒன்றா ஆயிரம் ஆண்டாட்சிக்கு முன்னால் 144,000 பேர் வர்ற சிறு தான் பங்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இல்லைன்னா ஆயிரம் ஆண்டாட்சி முடிஞ்சதுக்கப்புறம் நியாய தீர்ப்பில் வந்து ஒன்றா நித்திய நரகம்,
இல்லாட்டினா
ஆமாம் இல்லை, நீ ஆயிரம் ஆண்டாட்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த நித்திய நிந்தைக்கு ஆளாக மாட்டாங்க. ஒன்றா மோச்சம் இல்லைன்னா நரகம். ஆயிரம் ஆண்டாட்சி வரைக்கும் இருக்கிற ஜனங்களை தான் பாதாளத்தில் வந்து சாத்தான் வந்து ஆட்சி செய்து அவங்களுடைய நீதி கிரியெல்லாம் அவன் பரிசோதிப்பான். அப்போ உயிர்த்தெழுதலில் வந்து இப்படிப்பட்ட சாயல்கள் இருக்கிறது. அப்போ இதில் ஏதாவது ஒரு சாயல் வந்து கிடைக்கும். மத்தேயு 6:24-25, மத்தேயு 6:24-25, போதும் போதும். இரண்டு எஜமானுக்கு, இரண்டு எஜமானன் யாருன்னா ஒன்று தேவன் இன்னொன்று பிசாசு. ஆங்கில வேதாகமத்தில் பணம்னு எழுதியிருக்கு. உலக பொருள்னா பணம், தேவனுக்கு பணத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா ஒருவனை பகைத்து ஒருவனை வந்து சிநேகிப்பான். அது ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆளை தான் வந்து சிநேகிக்க முடியும், ரெண்டு பேர்த்தையும் சிநேகிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எண்ணத்தை உடுப்போம், முதலாவது சாப்பாடு, என்ன சாப்பிடுவோம் என்ன குடிப்போங்கிறது ஜீவனுக்காகவும், அப்புறம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுக்கு சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். அப்போ இதில் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனம், நிறைய பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய விசேஷமான பொருட்கள்லாம் இருக்கும், ஆனால் சரீரம் வந்து விசேஷ அந்த சாப்பிட்றதுக்குண்டான தன்மை வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து நிறையா துணி இருக்கும், நிறைய அழகழகான துணிகள் நிறைய இருக்கும். ஆனால் போடுறதுக்கு சரீரம், சரியான சரீரம் அவங்களுக்கு இருக்காது. சரீரம் ஆமாம், சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆஹா, சரீரம் வந்து ஒல்லியாக இருந்ததுன்னா என்ன துணி போட்டாலும் நல்லா இருக்குமா? இருக்கும். அதே மாதிரி முகம் வந்து ஒரு மாதிரி விகாரமாக இருந்து எவ்வளோ அழகான துணியை போட்டாலும் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவைகள். இப்போ ஒரு மிருகத்துக்கு வந்து ஒரு சட்டையை போட்டு விட்டு ஒரு பேண்ட்டை போட்டு விட்டு எப்படி இருக்கும்? போடுவாங்க இல்லையா, எப்படி இருக்கும்? ஆ, நல்லதுக்கு போடுவாங்க அந்த மாதிரி. அப்போ உடைய, நல்ல உடையை போடுறதுக்கு முதலாவது நல்ல சரீரம் தேவை. அப்போ தேவனுடைய ரூபமும் சாயலும் தான் நல்ல சரீரம். அந்த சரீரத்திற்கு நல்ல உடையை போட்டால் எந்த உடையை போட்டாலும் நல்லா இருக்கும். அதை விட்டு போட்டு எனக்கு நல்ல உடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னவோ நினச்சி, நம்மளுக்கு சரீரமே இல்லாமல் சரீரம் உருக்குலைஞ்சி போன நிலமையில் என்ன அழகான உடையை போட்டாலும் அது வந்து ஒத்து வராது. அதனால் உயிர்த்தெழுதலில் வந்து சரீரம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் தேவனுடைய ரூபம் சாயலும் கிடைச்சாதான் மேன்மையான சரீரம் தேவநீதியை செய்யணும். தேவநீதி, மனுஷநீதி. மனுஷநீதி செஞ்சால் மிருக சாயல், தேவநீதியை செஞ்சால் தேவனுடைய ரூபம் சாயல். தேவநீதினா நம்ம தேவனுடைய வசனத்தை சிந்தித்து தியானித்து அதில் கிடைக்கிற அர்த்தத்தை வச்சு அதை நாம் நீதி நிறைவேற்றணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைச்ச வாக்கியங்களின்படி நடந்தால் தேவநீதி. மனுஷநீதினா மோசே நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, திருடாதே, பொய் சொல்லாதே, ஏமாத்தாதே, அந்த மாதிரி. பைபிள் படிக்காமையே நம்ம மனசாட்சியில் என்ன நீதி தெரியுதோ அது மனுஷநீதி, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆமாம், தேவநீதினா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் தேவநீதி. மனுஷநீதினா செய்யாதே. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா அதுதான். 1 கொரிந்தியர் 3:11-15 1 கொரிந்தியர் 3:11-15 எல்லா காரியத்துக்கும் அஸ்திபாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையில் உலகத்தில் எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறாங்க. நன்மை தீமை அறிவில் இது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்துக்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, முஸ்லீம் ஒரு மாதிரி செய்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு மாதிரி நடக்கிறான், கிறிஸ்தவங்கள் ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படி வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொரு காரியங்களை செய்து கிரியைகளை செய்து அவனுடைய வேலை திறமைகளை வந்து காமிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்னியில் தான் பரிசோதிக்கிறது. அக்னி வந்து எல்லாத்தையும் பரிசோதிக்கும். பரிசோதிக்கும் போது வெள்ளி, பொண்ணு இதெல்லாம் அக்னியில் என்னாகும், உருகுனாலும் அப்படியே உருமாறி நிற்கும். ஆனால் மரம், புல், வைக்கோல் அப்படின்னா அதெல்லாம் சாம்பலாயிடும். இப்படி வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் புத்தியில் ஆசாரியை போகிறேன், நான் வந்து அஸ்திபாரம் போட்டேன் அப்படிங்கிறாரு. மற்றவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செஞ்சாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த அஸ்திபாரத்தின் மேலே போட்டது நிலைத்தால் அவன் அதுக்குண்டான கூலியை பெறுவான். அவன் கட்டினது வெந்து போனால் நஷ்டமடைவான். அப்படின்னா நிறைய நீதிக்கிரிகளை செஞ்சிருப்பான், ஆனால் எல்லாமே அக்னியில் வந்து நஷ்டமடைஞ்சு அவனோ ரட்சிக்கப்படுவான். என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா, என்ன அர்த்தம்? எப்படியோ இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின் மேல பல விதமான காரியங்களை பல ஆட்கள் செய்யறாங்க. பல ஆட்கள் செஞ்சது வெள்ளி பொண்ணு போல இருக்குது, சில ஆட்கள் செஞ்சது மரம் புல் வைக்கோல் போல இருந்து அப்படியே வந்து சாம்பலாயிடுச்சு. அவனோ ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்ல, எல்லாம் வெந்து போச்சு, கிரி எல்லாம் வெந்து போச்சு. அவனை ரட்சிக்கப்படுவான், அக்னி நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அவன் என்ன நற்கிரியை செஞ்சிருந்தாலும் சரி, நற்கிரியைகள் நிலைத்திருந்தால் அதற்கேற்ற கூலி அவனுக்கு கிடைக்கும். அவன் செஞ்ச அநேக நற்கிரியைகள் செஞ்சிருந்தும் ஆனால் கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போட்டிருக்கிறான், அதான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அவன் வாழ்ந்திருக்கிறான். நஷ்டம் அடைஞ்சாலும் அவனுக்கு வந்து ரட்சிக்கப்படுவான்னா அக்னி நரகத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும். அது இயேசு கிறிஸ்துவின் மேல் போட்ட அஸ்திபாரத்தின் மேல அவன் நற்கிரியை செஞ்சாதான் அவனுக்கு அந்த பங்கு. நஞ்சாதான் அப்படி செஞ்சு அவன் எதுவுமே நீதிக்கிரியா இல்லாம வெந்து போனாலும் அவன் வந்து என்ன பண்ணுவான், அக்னி நரகத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுவான். ரோமர் 2:14-16. போதும். அப்ப மனசாட்சியின்படி வாழ்ந்திருக்காங்களே இல்லையாங்கிறத 1000 ஆண்டாட்சிக்கு பின்பதாக வருகிற நியாய தீர்ப்பிலே அவங்களுடைய நீதிக்கிரிகள் வெளிப்படும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதாளத்தில் போய் வெளியில் வந்தாலும் அவங்களுடைய சரீரம் வந்து நிலக்குழஞ்சி போனாலும் அவங்களுடைய ஆத்மா அக்னி நரகத்திலேருந்து விடுதலை ஆகும். இதைத்தான் அநேகர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாதி ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க. அக்னி நரகத்திலேருந்து விடுதலை ஆகிறத பாதி ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க. அக்னி நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ரூபமும் சாயலும் பெற்றுக்கொள்கிறத முழு ரட்சிப்புன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய பேர் சபை வச்சிருக்கிறன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் காஸ்பிள் சர்ச்சும்பாங்க, ஆனால் ஆஃப் காஸ்பிள்னு என்னன்னு தெரியாது. ஃபுல் காஸ்பிள் சர்ச் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆஃப் காஸ்பிள் என்னங்கிறது தெரியாது. ஆஃப் காஸ்பிள்னா அக்னி நரகத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ரட்சிப்பு. முழு ரட்சிப்புனா அக்னி நரகத்திலிருந்தும் விடுதலை ஆகிறதும் 10வதுக்கு தேவனுடைய ரூபமும் சாயலும் பெற்றுக்கொள்ளுகிறதும். அப்படியாக நியாய தீர்ப்பு நாளிலே நியாயப்பிரமாணத்தின்படி மனசாட்சியின்படி வாழ்ந்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவன் பிரதிபலனை கொடுக்கிறார். சங்கீதம் 49:14-15. சங்கீதம் 49:14-15. போதும். அப்போ பாதாளத்துக்கு போனால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பாதாளம் வந்து அவருடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும். திரும்பவும் தாவீது என்ன சொல்றாரு, ஆனாலும் தேவனின் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அப்படின்னா பாதாளத்துக்குள்ள போனாவே அவனுடைய முகரவு மாறிடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கும் நித்திய ஜீவ வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்தது. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிருக்காங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது உயிர்த்தெழுந்து அவர்களை தேவன் பரதேசியில் கொண்டு போய் சேர்த்தார். அப்படின்னா 144,000 பேர் வரிசையில் வரக்கூடிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பாதாளத்திலிருந்து கொண்டு வந்து பரதேசியில் புதிய இழைப்பாக இருக்கிற இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் சேர்க்கிறார். அவங்க எல்லாருமே பாதாளத்தினுடைய வல்லமைக்கு நீங்களாகி வெளியே வந்தவர்கள். அப்படியாக பாதாளத்துக்குள்ளே போனால், அதுவும் குறிப்பாக 1000 ஆண்டு ஆட்சியில் சாத்தானுடைய ஆட்சிக்கு அகப்பட்டால் அவருடைய முகரூபம் மாறுபடும். யோபு 14:20-22 14:20-22 அப்போ பாதாளத்துக்கு போன என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முகரூபம் மாறிடும். இப்போ இன்றைக்கி அநேகம் பேருடைய இருதயம் பாதாளமாக இருக்கும்போது முகரூபம் இங்கேயே லேசாக மாறி மாறி வரும். ஆமாம், டிஜிட்டல் பேஸ் மாதிரி அப்படியே லேசாக மாறி மாறி வரும். காலையில் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், காசு கிடச்ச ஒரு மாதிரி இருக்கும், காசு இல்லைன்னு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், காசு இல்லைன்னு ஒரு மாதிரி இருக்கும் நினச்சி. அப்படி வந்து அந்த முகரூபம் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தண்ணீரில் வந்து முகம் ஒத்துருக்கிறது போல அனைவருடைய இருதயமும் அப்படி பார்க்க பார்த்தா தெரிஞ்சுக்கும், ஓ இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்படி வந்து பாதாளத்தினுடைய செயல்கள் பாவ கிரியைகள் நம்முடைய இருதயத்தில் வந்து நிறைஞ்சிருக்கும் போது நம்முடைய முகரூபம் மாறி 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 வெளிப்படும். இதே நிலைமையில் அப்படியே போனாங்கன்னா அவங்க மரணத்துக்கு பின்பதாக அவங்களுடைய முகம் வந்து முழுவதும் சேதமடைஞ்சிடும். ஏதாவது ஒரு மிருகத்தினுடைய சாயலாம் மாறிடும். தேவசாயலாம் இருக்குன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை பின்பற்றி செய்ய வேண்டும் என்ற கட்டளையை செய்து இருந்தால் தேவநீதியில் கிடைக்கும். அது மோட்சத்துக்கு போகிறவனுடைய வரிசையெல்லாம் எடுத்து பார்த்தாச்சுன்னா 144,000 பேர் இல்லையா, 144,000 பேருக்கு உதவி செய்கிறவங்க இவங்க ரெண்டு குரூப் தான் மோட்சத்துக்குள்ளே போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் மோட்சத்துக்குள்ளே போகிறதுக்கு வழி இல்லை. 144,000 பேர் கல்யாணம் ஆனவங்க ஒரு குரூப்பு, கல்யாணம் ஆகாதவங்க ஒரு குரூப்பு, இது யூதர்களுக்குள்ள ஒரு குரூப்பு, பிரஜாதிகளுக்குள்ள ஒரு குரூப்பு இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து தேவனுக்காக இரத்த சாட்சியாக மறிச்சிருக்கணும். அப்படியா, அப்போ தான் இப்போ சொல்ல முடியாது, அப்போ தான் சொல்லணும். முதலாம் உயிர்த்தெழுதலில் இருக்கும்போது தெரியும். அதெல்லாம் உயிர்த்தெழுதல் தான் தெரியும். அப்படியெல்லாம் கிடைக்காது, அப்படியெல்லாம் கிடையாது. ஆமா, அப்புறம் 144,000 பேருக்கு உதவி செய்யறவங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு உதவி செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஆதாம் முதல் 1000 ஆண்டாட்சி தொடங்கிறதுக்கு முன்னால வரைக்கும் தேவனுடைய மனுஷர்களுக்கு உதவி செஞ்சு மறிச்ச யாராக இருந்தாலும் சரி, அவங்க உயிர்த்தெழுந்து 1000 ஆண்டாட்சி முடியும் போது முதல்ல அவங்கள உயிர்த்தெழுவாங்க. அவங்க தேவனுடைய சமூகத்தில் போய் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க. அதனால 144,000 பேருக்கு உதவி செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன கூடாத திரளான ஜனங்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டவங்களுக்கு பாக்கியம் கிடையாது, எல்லாம் புறஜாதிகளுக்கு தான். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம அந்த லிஸ்ட்லேயாவது போயிடலான்னு, கிடையவே கிடையாது. அவரவருடைய கிரியின்படி தான் அவங்க வசனத்தை கேட்டிருக்காங்களா. ஒன்றா தேவனுடைய வார்த்தையின்படி நடந்திருக்கணும், இல்லாட்டினா மனசாட்சியின்படி நடக்க முடியாது. ஏன்னா மனசாட்சியின்படி புறஜாதிகளுக்கு தான், தேவனுடைய பிரமாணத்தின்படி தான் நடந்திருக்கணும். 1 பேதுரு 4:5-6 1 பேதுரு 4:5-6 வேற யாராவது வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் போய் சுவிசேஷம் அறிவித்தார். எதுக்கு அறிவித்தார்னா, மனுஷர்களுக்கு முன்பாக மாம்சத்திலே ஆக்கிரமிப்புள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்படின்னா நோவா ஜலப்பிரளயத்தில் கீழ்ப்படியாமல் போனவங்களை எல்லாருமே மாம்சத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அவர்களுக்கு தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படின்னா பொதுவான ரட்சிப்பு அல்லது அக்னி நரகத்திலிருந்து விடுதலையாகும் ரட்சிப்பை பாதாளத்தில் போய் ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். அப்போது நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆத்மாக்களுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ வந்து அக்னி நரகத்திலிருந்து விடுதலையாகலாம், ஆனால் அவங்க வந்து மாம்சத்தில் ஆக்கிரமிப்புள்ளாக்கப்பட்டிருக்காங்க. பிலிப்பியர் 3:9-11 பிலிப்பியர் 3:9-11 பவுல் என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் வருகிற நீதிமானால நான் நீதி ஆகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிற தேவ நீதியினால் மட்டும்தான் நான் நீதிமான் ஆகணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்குப்பான மரணத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் வர உயிர்த்தெழுதல் தான் எனக்கு வேணும். அப்போ இந்த காரியத்திற்காக நான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக விட்டுவிட்டேன். அப்போ ஒரு மனுஷன் வந்து நியாயப்பிரமாணத்திலையும் நீதிமான் ஆகலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளினாலையும் நீதிமான் ஆகலாம். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் நீதிமான் ஆகிறது மனுஷனுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீதிமான் ஆகிறது தேவ நீதி. அப்போ மனுஷ நீதியில் நீதிமான் ஆகிறவங்களுடைய சரீரம் அழிக்கப்படும், ஆனால் அவங்களுக்கு அக்னி நரகத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். ஆனால் உங்களுடைய சரீரம் அழிக்கப்பட்டாலும் உங்களுடைய சாயல் வந்து ஏதாவது ஒரு மிருக சாயல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்துக்கள் சொல்கிறது அடுத்த பிறவியில் இதுவாக வருவான் அதுவாக வருவான்னு என்னமோ ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உயிர்த்தெழுதலில் மனுஷ நீதியை செய்தவர்களாக இருந்தால் அவருடைய முகரூபம் மாற்றப்பட்டு இருப்பாங்க, ஆனால் அவர்கள் அக்னி நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். அது ஆண்டவர் தான் வெளிப்படுத்தியிருக்காரு, புறஜாதிகளுக்கும் மனசாட்சியில் ஆண்டவர் தான் வெளிப்படுத்தியிருக்காரு. எபிரேயர் 11:35 எபிரேயர் 11:35 போதும். இங்கே மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். அப்போ மேன்மையான உயிர்த்தெழுதல் அப்படின்னா தேவனுடைய ரூபமும் சாயலுமான உயிர்த்தெழுதல். அப்போ அந்த உயிர்த்தெழுதலை அடையும்படி அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னா இரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க அநேகர். அப்படின்னா 144,000 பேரும் தேவனுடைய ரூபம் சாயலுமாக வரலாம். அதே மாதிரி அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யார் யாரோ அவங்களும் தேவனுடைய ரூபம் சாயலமாக அவங்களும் வரலாம். அப்போ இங்கே யார் சேர்த்துருக்கானா, ஸ்திரீகள் சாய கொடுத்த தங்களுடையவர்களை. ஸ்திரீகள்னா சபையில் இருந்து இரத்த சாட்சியம் மறித்த அநேகர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி அவர்கள் மறித்தார்கள். வெளிப்படுத்தல் 21 வெளிப்படுத்தல் 21:23-27 வரை. போதும். அப்போ புதிய வானம் புதிய பூமியில 1000 ஆண்டாட்சி ஜனங்க நிறைய பேர் பிரவேசிப்பாங்க. பிரவேசிக்கிறதுல இந்த அக்னி நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்படின்னா தேவனுடைய ரூபம் சாயலும் இழந்து மிருக சாயலை பெற்றிருக்கிறவர்கள் இவர்கள் என்ன பண்ணனா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அக்னி நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். இவர்கள் புதிய வானம் புதிய பூமியினுடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள். இந்த தேவனுடைய ரூபம் சாயலும் இழந்த ஜனங்களை இன்னொரு வகையாகவும் சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா முதலாம் மரணத்திலே பங்கடைந்தவர்கள், தங்களுடைய முகரூப சாயலை இழந்தவர்கள் முதலாம் மரணத்திலே பங்கடைந்தவர்கள். எப்படி முதலாம் உயிர்த்தெழுதலில் வந்து வரும்போது தேவனுடைய ரூபம் சாயலமாக பெற்று சூரியனை போல நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறாங்களோ அதே மாதிரி முதலாம் மரணம், முதலாம் மரணங்கிறது தங்களுடைய ரூப சாயலை இழந்து அக்னி நரகத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறவர்கள் முதலாம் மரணத்திலே பங்கடைந்தவர்கள். இந்த முதலாம் மரணத்திலே பங்கடைந்தவர்கள் புதிய வானம் புதிய பூமியில் அந்த வெளிச்சத்திலே நடப்பாங்க. அப்படின்னா முருகங்கள் எப்படி வெளிச்சத்தில் நடக்குது, வீடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சந்ததிகள் கிடையாது. மறிச்சாச்சுன்னா அவங்களுக்கு சந்ததி இல்லை. மரணத்தை காணாமல் உயிரோடு இருக்கிறவங்க தான் அப்படியே சந்ததியில் பெரிய 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 போகிறது. ஏதாவது காரணத்தினால மறிச்சிட்டாங்க அவங்களுக்கு சந்ததி இல்லை. அவங்க நியாய தீர்ப்பு அடையும் போது ஒன்றா மோட்சம் இல்லைன்னா நரகம். ரெண்டும் இல்லாமல் அக்னி நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவங்களுடைய முக ரூபம் மாற்றப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு சந்ததி இல்லை. ஆனால் அவர்கள் மிருகங்களைப் போல புதிய வானம் புதிய பூமியில் அவங்க வாசம் செய்வார்கள். அவங்க தான் அதுதான் மிருகம். புதிய வானம் புதிய பூமியில் என்ன யார் மிருகன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் இந்த மாதிரி இருக்கவங்க தான் மிருகம். ஆனால் அவங்க பேசுவாங்க பேசுவாங்க இல்லை இல்லை நல்லா சாதாரண ஜனங்கூட பேசுவாங்க. ஆனால் சாயல் வந்து மிருக சாயல் மிருக சாயலிருந்து பேசுவாங்க. அப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற மிருகம்லாம் 1000 ஆண்டாச்சில் இன்னைக்கு இருக்கிற மிருகம் எல்லாமே இருக்கும். அந்த மிருகம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் ஆத்ம ஜீவிகளாக தான் இருப்பாங்க, மிருகத்தில் இருப்பாங்க. இவங்களுக்கு வீடு கிடையாது, இந்த வெளிச்சத்தில் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. தேவனுடைய மகிமைக்காக இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு புதிய வானம் புதிய பூமியில் இருக்கிற ஜனங்க சொல்லுவாங்க. இவங்க ஒரு தலைமுறையில் இப்படி இருந்திருக்காங்க, ஆண்டவரை வணங்காமல் இப்படி இருந்ததுனால நீதிக்கிரிகளை செஞ்சுருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய நீதிக்கிரியை அக்னி நரகத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்குது. அவர்கள் மிருகங்களைப் போல இன்றைக்கி அழஞ்சு நடந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த சேதமும் வராது, ஆனால் அவங்களுக்கு அழிவும் இல்லை, அவங்களும் நித்தியமாக இருப்பாங்க. ஆனால் மிருக சாயல் இருக்காங்களா, யாராவது அடிச்சிருவாங்க துன்பப்படுத்திடுவாங்க அவங்களுக்கு மரணம் வந்துடும் அப்படிங்கிற கவலையெல்லாம் கிடையாது. அவங்களும் நித்தியிலையும் தீமாக இருப்பாங்க, ஆனால் என்றைக்கும் மிருகங்களை போல தான் இருப்பாங்க. அதனால் 1000 ஆண்டாட்சிக்குள்ளே போகிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, உத்தரவு கால ஊழியக்காரங்களுக்கு நன்மை செய்கிறவங்க தான் 1000 ஆண்டாட்சிக்குள்ளே போக முடியும். மரணத்தை காணாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் 1000 ஆண்டாட்சி முடிஞ்சாலும் புதிய வானம் புதிய பூமிக்கு போக முடியும். அப்போ 1000 ஆண்டாட்சி முடியும் போது 1000 வருஷம் பாதாளத்தில் கட்டி வச்சுருந்தவங்கள ஆண்டவர் விடுதலையாக்கி அவங்கள நியாயத்தீர்ப்பு அடைக்கும் போது அவங்களுடைய நியாயத்தீர்ப்பில் அவங்களுடைய நீதியின் கிரியின்படி அவருடைய முகரூபம் மாறும். அப்படின்னா தூதர்களுடைய முகரூபம் தான் அநேகருக்கு கிடைக்க போகுது. தூதர்கள் வந்து சிங்க முகம், காலமுகம், மனுஷ முகம், அப்புறம் கழுகு முகம், அந்த மாதிரி சாயலில் தான் அநேகருக்கு வந்து 1000 ஆட்சி முடியும் போது அந்த பாதாளத்தினுடைய வல்லமையிலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு கிடைக்க போகுது. அதெல்லாம் புறஜாதிகளுக்கு தான். எந்த விக்கிரகங்களை பார்த்து வணங்கி ஆண்டவரை தேடினாங்களோ அந்த விக்கிரகத்தினுடைய சாயலினுடைய அம்சம் இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் ஒரு லீடர் இருக்கார். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு லீடர், யாராவது ஒரு லீடர் வேணும் இல்லை, இல்லைன்னா இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் எப்படி வேணால் அங்கேயும் போவாங்கள்ல. இவங்களை ஆள்றதுக்கு ஏதாவது யாராவது ஒரு ஆள் வேணும் இல்லை, யாராக இருக்காது சொல்லுங்கள் பாப்பா, நீங்களே சொல்லுங்கள் பாப்பா. அதான் அவனை தூக்கி அக்னி நேரத்தில் போட்டாச்சா, அவன் தான் 1000 ஆண்டாட்சிலேயும் அவனுக்கு பங்கு இல்லை. 1000 ஆண்டாட்சி முடிச்சதுக்கப்புறம் அவனை முதல் வேலையை அக்னி நேரத்தில் போட்டாச்சு, அப்புறம் இப்படி லூசிபர் வருவான். அதெல்லாம் ஸ்ரீசர்களாக வரமாட்டாங்க. 30 தாக்கள் எல்லாமே 144,000 வருஷம் தான் வருவாங்க. அதான் யாரு மெயினாக இருக்கிறதா, யாரு இல்லை தூதர்கள் யாரும் அதுக்கு வர முடியாது. அதான் யாருன்னு கேட்குறேன், அதான் கேட்குறேன். நீ நீங்களா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். அந்த கிறிஸ்தல நரகத்தில் போயாச்சா, சோத்திரம் யாரும் நானே
சொல்லிடுறேன்.
ஆ சரி, நான் கொடுக்குறேன் டைம் கொடுக்குறேன் டைம் கொடுக்குறேன். ஆ இருக்கு, ஆ யார் வருவாங்கன்னு வசனம் இருக்கு. அப்படி நீ நினைக்கிற மாதிரிலாம் நேரடியாக எழுதியிருக்காது, மறைமுகமான வசனத்தில் வச்சு கண்டுபிடிக்கலாம். பாப்பமே கொஞ்சம் டைம் தான் கொடுத்து பாப்பமே. ஆஹா இல்லை, அதான் யாருன்னு அதான் யாருன்னு கேட்குறேன், அதை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு யாருன்னு கேட்குறப்போ. இல்லை சொல்லு, அதான் மிருகங்களுக்கெல்லாம் பேர் வச்சு யாரு, ஆதாம். ஆதாம் ஏன்னா ஆதாமுக்கு வந்து எந்த பங்கு இல்லை. ஆதாம் வந்து நான் இந்த பூமியில் பிறக்கணும்னு சொல்லலை இல்லையா, அது மாதிரி ஆதாமுக்கு எந்த அவனுடைய காரியத்தில் ஆதாமுக்கு எந்த பங்கு இல்லை. ஆண்டவரே உருவாக்குனார், ஆண்டவரே பிரமாணத்தை கொடுத்தாரு. பாவம் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஆண்டவரே நேரடியாக அவனை வந்து மீட்டார் இல்லையா, அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். மீட்டெடுத்து அவனுக்கு அக்னி நரகத்திலேருந்து விடுதலை ஆகிற ரட்சிப்பை ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனால் தேவனுடைய ரூபம் சாயலும் இழக்காமல் அவர் இருப்பார். எல்லாத்துக்கும் பொறுப்பில் விட்டுருவார். இல்லையே, 30 தாக்கள் வரிசையில் வராத, ஆதாம் வந்து 30 தாக்கள் வரிசையில் வரமாட்டார. ஆதியில் உண்டான மனுஷன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அந்த மாதிரி தான். இவங்க எல்லாத்துக்கும் அநேகமாக ஆதாம் தான் லீடராக இருப்பார். அப்போ இவங்களுக்கு எல்லாரும் ஏதாவது பிரச்சனை ஏதாவது பேசணும் அப்படின்னா ஆதாம் கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆதாம் வந்து இவங்க சார்பில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த காரியத்தை விளக்கி சொல்லுவார். ஆமாம், ஏன்னா அதை யோசனை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தா. நான் அதை குடிக்கவே மாட்டேன், சோத்திரம். அதனால் இன்றைக்கு நாம் முதலாம் மரணத்தை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுடைய ரூபமும் சாயலும் இழந்து உயிரடைகிறவர்கள் யார் என்னங்கிறது இந்த வாரம் நாம் பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இதில் வாய்ப்பு கிடைக்காது, இதெல்லாம் புறஜாதிகளுக்கு தான். நாம் வந்து தேவனுடைய ரூபமும் சாயலையும் பெற்று தேவனுடைய சமூகத்தில் பிழைத்திருப்பதற்கு கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவனுடைய சமூகத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து தேவ நீதியை நிறைவேற்ற முயற்சி எடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.